மரத்தில் கூடிய தென்னிந்திய நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி.
திரையுலகில் மோகனமாக திகழ்ந்த நடிகர் மோகன் திடீரென முகாரியாக மாறிவிட்டதற்கு காரணங்கள் பல. அவை எவை என அவரிடமே கேட்டோம்.
மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், வா வெள்ளிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெள்ளிலா உன்னைத்தானே வானம் தேடுதே.
சில காலத்துக்கு முன்பு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் வைத்து போற்றப்பட்ட நீங்கள் திடீரென காணாமல் போனதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் பலவாறு உங்களை பற்றி செய்திகள் வெளியிட்டன. அது இன்னும் தொடர்கிறது, அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
என்ன மாதிரி செய்திகள் வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது இல்லை. இப்போ நடிப்புல பிஸியா இருந்தது, அதுக்கப்புறம் தயாரிப்புலயும் இறங்கி, அப்புறமா டிவி ப்ரொடக்ஷன்ஸ்லயும் இறங்கி நான் பிஸியாக இருக்கிறேன். ஆனா அது வந்து டெய்லி பேப்பரோ இல்ல ஒரு தொலைக்காட்சியிலயோ சொல்லாம இருக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்து நான் வந்து பப்ளிசிட்டி வந்து ரொம்ப வேணும்னு விரும்பி போனவன் கிடையாது. அப்படியே நான் அண்டர் பிளே பண்ணிட்டே இருக்கேன்.
தமிழ் சினிமாவில் கமல் ரஜினி போன்ற இமயங்களுக்கு நடுவில் ஓங்கி உயர்ந்து நின்ற நீங்கள், அப்படி என்ன உங்களுக்கு நடந்து விட்டது தமிழ் சினிமாவில் விலகி நிற்பதற்கு?
விலங்குங்கிறது இல்ல, சினிமா வந்து ஒரு தொழிலா தான் நான் பாக்குறேன். சினிமா என்னோட லைஃப் வந்து நான் போய் சொல்ல விரும்பல. நான் ஒரு மோகன், அப்புறமா நடிகர் மோகன். ஒரு கரெக்டான வேலை வர வாய்ப்புகள் வரும்போது அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு சரியான கதைகள் வராம போகும்போது அத நான் நடிக்கிறதுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லைன்னு நான் ஒதுங்கி நின்றேன். இதுதான் காரணம். பட் ஏன் நடிக்கவில்லைன்னா, பொதுவா இருக்கிற ஒரே ஒரு காரணம் அதுதான். நான் எனக்கு முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய புது டைரக்டர்கள், புது கதைகள், புது கதாசிரியர், புது இயக்குனர், புது தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தணும்னு நான் தான் இண்டஸ்ட்ரியில. அப்படி பண்ணும்போது புதுசா ஒரு நல்ல மேட்டர்களோட வரவங்களும் எனக்கு கண்ணில் தெரியல. பழசா இருக்கிறவங்க சொல்ற கதைகள் அவ்வளவு கரெக்டா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண. சொல்லுங்க சார்,
நீங்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் நடிக்கவில்லை என்று
ரொம்ப குறைவா தோல்வி படங்கள் கொடுத்திருக்கிற கதாநாயகனாகவும், ரொம்ப அதிகமா இயக்குனர், ரொம்ப அதிகமா தயாரிப்பாளர்களை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தின கதாநாயகனாகவும் நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுல இருக்கிற பெருமையும் அதுல இருக்கிற நிம்மதியும் வேறு.
நீங்கள் நடித்து வந்த திரைப்படங்களை பார்க்கும் போது நீங்கள் தெரிவு செய்த கதாபாத்திரங்கள் ஒரே மாதிரியான தோற்றத்தை தருவதாகவே அமைந்திருந்தன.
அப்படி யாரும் அப்ப சொல்லல. ஏன்னா ஒரே மாதிரி இருக்குங்கிற விஷயத்துக்கு எப்பவுமே அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் வித்தியாசமா கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்கும் போது வில்லனாவும் நடிச்சது. நான் லவ் சப்ஜெக்ட்ஸா பண்ணும் போது எல்லாரும் லவ் சப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்ப நான் கோபுரங்கள் சாய் வதில்லைங்கிற ரெண்டு பொண்டாட்டி கதைகள் பண்ணி ஃபேமிலி ஸ்டோரிஸா பண்ணேன். எல்லா ஃபேமிலி ஸ்டோரிஸா வரும்போது 100வது நாள்ங்கிற ஒரு த்ரில்லர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆன்டி ஹீரோவா விதியில பண்ணேன். ஸோ இப்படி வித்தியாசமான ஒரு ஏகபத்னி மாதிரி மௌனராகம்னு ஒரு இரட்டைவால் குருவில ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறது.
மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பி என் அன்பி தொட்ட ஊடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ, கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பே.
ஒவ்வொரு படத்துக்கும் கதாபாத்திரங்களை வித்தியாசமான முறையில் வேறுபடுத்தி காட்டி நடித்து வரும் அஜித், விஜய், சூர்யா போன்று நீங்களும் ஏன் முயற்சி செய்யவில்லை?
இல்ல, அதுதான் அப்போ என்ன பத்தி இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களை பத்தி இப்ப சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது இவங்களை பத்தி இது சொல்லி அவங்கள பத்தி அப்படி சொல்லுவாங்க. அதான் இயல்பு. அதான் இயல்பான விஷயம். ஒரு இவ்வளோ ஒரு ஒரு லவ்வபிள் ஹீரோவா இருந்து ஒரு ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க எப்படி திடீர்னு ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற மாதிரி ஒரு படம் நடிப்பீங்க, என்ன உங்களுக்கு துணிச்சல், என்ன தைரியம் அப்ப கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாரு பண்ணலையே அப்படின்னு அப்ப கேட்டிருந்தது உண்மை. அப்படியே இவ்வளவு லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்களே உங்க பொண்டாட்டிய மர்டர் கொலை பண்ற மாதிரி நீங்களே கொலைகாரனா நடிக்கிறீங்களே, எப்படித்தான் உங்களால நடிக்க முடிஞ்சது, நீங்க எப்படி இந்த முடிவுல எடுக்கிறீங்கன்னு என்னை கேட்டது உண்டு. இப்போ நீங்க இதை இப்படி சொல்றீங்க, இது காலத்தின் கட்டாயம், அதான் நான் சொன்னது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனது பிறகு இப்போ நீங்க சொன்ன வார்த்தைகள் இவங்களுக்கு நீங்க கேட்டு, நீங்களோ இன்னொருத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கேட்டு, அப்ப இருக்கிற கதாநாயகன் மாதிரின்றது இயல்பான விஷயம்.
உங்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்த சுரேந்தர் உங்களுடைய வெற்றிக்கு தான் தான் காரணம் என்று சொல்லிக் கொள்ளும் அதே வேளை அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளாரே.
ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன், இது யாருக்கு யாரு நன்றி சொல்லி வாழ்ந்துங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா அவரோட வேலையை அவர் பார்த்தா, என்னோட வேலையை நான் பார்த்தேன், எனக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கல. இது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்திலேயே அவர் கார்த்திக்கு, விஜயகாந்துக்கும், பிரதாப் போத்தனுக்கும், சுதாகருக்கும், ஆனந்த் பாபுவுக்கும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. யாருமே அவருக்கு நன்றி சொல்ல, என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட இயக்குநர்கள் அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு படத்துல நான் நடிச்சேன், எனக்கு ப்ரொடியூசர் நன்றி சொல்லவில்லைன்னா எப்ப நன்றி சொல்லணும்னா, பணமே வாங்காம பண்ணும் போது தான். அது என்னோட படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, அதனாலதான் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. அவர் வேற எத்தனை கதாநாயகங்களுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப என்னோட படங்கள் தானே, நான் நடித்த படங்கள் தானே ஓடிச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப அவர் என்ன சொல்லணும், நான் எத்தனை யாருக்கோ வாய்ஸ் கொடுத்தா, எத்தனை கதாநாயகங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனா இவருக்கு கொடுத்த ஒரு படங்கள் எல்லாரும் ரசிச்சாங்க அப்படின்னு அவரு தானே சொல்லணும். அவர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதான் சொல்லிட்டு இருக்கேன், இது நன்றி சொல்றதுங்கிறதோ இல்ல, எவ்ரிபடி ஸ்பெய்டு, ஒரு ஒரு நன்றி உணர்வுகள் இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் தான் காரணம்னு யாராவது சொன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் சினிமா, சீன் ப்ரொடக்ஷன். ஒரு படத்துக்கு வெற்றிக்கு எத்தனை விஷயங்கள் பின்னாடி இருக்குங்கிறது தெரியும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், இவருக்கு மட்டும்தான். இப்ப சமீபத்திலயும் நான் அவர் பார்த்திருக்கேன், எனக்கு நேர்ல அவர் இப்படி சொல்ல சொன்னது இல்லை, சொன்னா நானே கேட்பேன் அவர்கிட்ட, அது தவறில்லை. அவரோட ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரு எனக்கு குரல் கொடுக்கலன்னு சொன்ன பிறகு நான் அவர் வேணும்னு அவர் சொல்லல, அவர் வேண்டான்னு கூட நான் சொல்லல, எனக்கு அவர் குரல் கொடுத்தே ஆகணும்னு கூட நான் சொல்லல, அவர் எனக்கு குரல் கொடுக்க கூடாதுங்கிறது கூட நான் சொல்லல. என்னுடைய தயாரிப்பாளரோட, என்னோட இயக்குநர்களோட முடிவு. அந்த முடிவுக்கு நான் வந்து கட்டாய ஆளாகி பாசக்கீடுகள்ங்கிற படத்துல நான் நடிச்ச பிறகு, கலைஞர் சொன்ன பிறகு நான் பேசி அந்த படம் 100 நாள் ஓடின பிறகு, ஏ இவர் பேசினாலும் நல்லதா போதப்பா, பின்னன்னா இவர் ஓகே இவரையே பேசட்டோம்னு சொல்லி நம்ம வந்து படங்கள் கொண்டு. ஸோ அதுக்கப்புறமும் நான் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன்.
ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதா, பூவே காதல் தீவே.
மோகன் தானாக விழுந்தாரா அல்லது வீழ்த்தப்பட்டாரா, இது இன்னும் அவருக்கே தெரியாத வெளிச்சமாக இருக்கிறது.
கள்ள மரத்தில் கூடிய தென்னிந்திய நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ள மரத்தின் கூடியில் தயாரிப்பு அஷ்ரப்.